அடுத்து அடுத்த பாட்டுல இது அடுத்த இரண்டு பாடல்கள் அவையடக்கம். அவையடக்கம் சொல்லுகிறார் மறையினா வாக்கால் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் பாதம் இன்று யான் இயம்பும் ஆசை அறிவினார் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றே. இறைவனார் கமல மூன்றாவது வரியை பாருங்க. இறைவனார் கமல பாதம். இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால் இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால் மேலே சொல்லுகிறார் மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் இவற்றாலெல்லாம் அறிய முடியாதவர். மறையினால் வேதங்களால் இறைவனை உணர முடியாது. வேதங்கள் எல்லாம் என்ன, வேத ஆகமங்கள் எல்லாம் என்ன ஞானம், பாச ஞானம், சொற்களாலானவை. சொற்களாலான நூல்கள் எல்லாம் பாச ஞானம்தான். பாச ஞானத்தினாலே பரம்பொருளை உணர முடியாது. வெறும் நூலறிவினாலே இறைவனை எட்ட முடியாது. மறையினால் சிவபுராணத்துல வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேங்கிறார்ல. வேதங்கள் எல்லாம் தடுமாறுகின்றன இறைவனை உணர முடியாமல், இறைவனை சொல்ல முடியாமல். எப்படி வேதங்கள் இறைவனை சொல்லுகின்றன? நேத்தி நேத்தி என்கின்றன. இதுவா இறைவனுடைய இயல்பு? அல்ல அல்ல என்று எதிர்மறையாகத்தான் சொல்லுகிறதே வேதம். இது இறைவனுடைய இயல்பு அன்று, இது இறைவனுடைய இயல்பு அன்று என்று எதிர்மறையாகத்தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதுதான் இறைவனுடைய இயல்பு என்று வேதங்கள் சொல்ல முடியாமல் நிற்கின்றன. அப்படிப்பட்ட இறைவனைத்தான் சுட்டி காட்டினார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லுவார்கள். எனவே பாச ஞானத்தால் இறைவனை உணர முடியாது. மறையினால் அயனால் பிரமனாலே மாலால் மாயோனாலே மனத்தினால் வாக்கால். மனம் வாக்குக்கு எட்டாதவன். மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் அளவைகளாலே. குறைவிலா அளவினாலும் அளவை என்றால் ஆராய்ச்சி முறை. அது அடுத்து நாம் படிக்கப் போவது அதைதான், அளவைகள் தான் அடுத்த பகுதி. குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இவற்றாலெல்லாம் கூற முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றான். கூறனாதாகி நின்ற இறைவனார் அவருடைய பாதத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வேதங்களாலே பிரம்மனாலே திருமாலாலே மனத்தாலே வாக்காலே அறிய முடியாத அத்தகைய பெருமானை நான் என்னுடைய இந்த நூலிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பேராசை எப்படிப்பட்டது என்று தன்னுடைய சிறுமையை நினைத்து பார்க்கிறார். பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது, என்னுடைய சிறுமை எப்படிப்பட்டது, என்னாலே சொல்ல முடியுமா நான் ஆசைப்படுகிறேனே. இது எப்படி இருக்கிறது என்றால் இறைவனார் கமல பாதம். பாதம் என்பது இந்த இடத்துல என்ன பொருள்? இறைவனுடைய இயல்பு. பாதம் என்பது இயல்பு. இறைவனுடைய இயல்பை, அவனுடைய உண்மை இயல்பை நான் சொல்ல முடியுமா? இறைவனார் கமல பாதம் இன்று யான் இயம்பும் ஆசை. இந்த நூல் மூலமாக சொல்லலாம் என்று விரும்புகிற என்னுடைய ஆசை, இன்று யான் இயம்பும் ஆசை. இதை பார்த்த பெரியோர்களெல்லாம் என்ன நினைப்பார்களாம், அவர்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருமாம். இந்த பொடிப்பயல் போர்த்து இந்த சிறுவன் பெருமானுடைய இயல்பை சொல்ல போகிறானே என்று நினைத்து நகைப்பார்களாம், நகையாடுவார்களாம். நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. கமலபாதம் இன்றியான் இயம்பும் ஆசையை கண்டு நிறையினார் குணத்தாரெல்லாம், நிறைந்த குணத்தை உடையவர்க்கெல்லாம் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நகைப்பை நிறுத்துமன்றே உண்டாக்காதா? உண்டாக்காது. ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள்? நிறைந்த குணத்தை உடையவர்கள். எனவே அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் என்னை இகழாமல் குணங்கொண்டு கோதாட்டி என்று சொல்லுவதைப் போல என்னுடைய நூலில் உள்ள குற்றங்களை அவர்கள் பொருள்படுத்தாமல் குணங்களை மட்டும்தான் கொள்வார்கள். அவர்கள் நிறைந்த குணத்தை உடையவர்கள் என்ற கருத்துப்பட அவர்களையும் பாராட்டி நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றே என்று அவையடக்கமாக தன்னுடைய பணிவுடைமையை புலப்படுத்துகிறார். அங்கே மெய்கண்டார் என்ன சொன்னார் அவையடக்கத்தில்? தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார். அடியார்கள் சிவபெருமானுக்கு அடிமை, அந்த அடியார்களுக்கு நான் அடிமை. ஆதலால் என்னுடைய நூலை அவர்கள் குற்றம் நீக்கி ஏற்றுக்கொள்வார்கள் என்று மெய்கண்டார் சொன்னதைப் போலவே அருள்நந்தி சிவமும் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் இது நகையினை நிறுத்தும் என்று சொல்லி அவையடக்கமாக அமைத்திருக்கிறார். அடுத்த பாட்டிலே அப்படியானால் இறைவனை உணரவே முடியாதா? எங்களாலே நூலால் முடியாது என்கிறீர்கள், வாக்காலே மனத்தாலே எட்ட முடியாது என்றால் எப்படி அவனை உணர்வது என்ற ஐயப்பாட்டை அடுத்த பாட்டிலே தெளிவிக்கின்றார். அருளினால் ஆகமத்தை அறியலாம். முதல் பாட்டிலே என்ன சொன்னார்? முந்தின பாட்டில வேதங்களாலும் ஆகமங்களாலும் அறியப்படாதவன் என்றார். இந்த இடத்துல இந்த பாட்டில முடியும் என்கிறார். அருளினால், அதுதான் அருளின் அந்த சொல்ல முக்கியம். அருளினால் ஆகமத்தை அறியலாம். இங்கே அருள் என்றால் ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்று, ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்றால், எனவே நூல்கள் தாமாக ஞானத்தை தரமாட்டா. ஞான நூல்களாக இருந்தாலும் அவற்றை நேராக படித்தால் நமக்கு ஞானம் வராது. ஞான நூலாக இருந்தால் ஞானம் வராது, செருக்குத்தான் உண்டாகும். நிரம்ப படித்து விட்டோம், ஞான நூலை படித்து விட்டோம், கரைகண்டு விட்டோம் என்ற ஒரு அகங்காரம்தான் உண்டாகுமே தவிர அது பக்குவ குறைவுதான். எனவே ஞானாசிரியர் வந்து அவருடைய உபதேசத்தின் மூலமாக கேட்கிற போதுதான் அந்த ஞான நூல் ஞானத்தை தரும். அதற்கு ஓமை திருக்களிட்டுப்படியாரிலே சொல்லுகிறாரே அருமையாக, ஆக கடல் நீர் அதை நேராக பருகினால் எவ்வளவுதான் கடல் நீராக இருந்தாலும் அதுல ஒரு துளியையாவது பருக முடியுமா? நம்முடைய தாகத்தை தீர்க்குமா? நேராக பருகினால் கடலை. ஆனால் அதே கடல் நீரை மேகமானது முண்டு மேகமாகி மழையை பொழிகிற போது அதே கடல் நீர் தித்திப்பாகி தாகத்தை தணிக்கிறதே. அந்த மேகத்தை போல ஞானாசிரியர் அந்த ஞான நூல் பொருளை மழையாக தருகிற போது அது நம்முடைய ஞானத்தை சாத்திரத்தை ஓதினர்க்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தே வைக்கு நலம் வந்துருமோ? ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர்மையாய் இதனை செப்பு என்று சொல்லுகிறார். எனவே அருளினால் அந்த பொருளோடு பாருங்கள், அருளினால் ஆகமத்தே அறியலாம். ஆக ஞானாசிரியருடைய அருளை பெற்று அவருடைய உபதேசத்தை பெற்று ஆகமத்திலே இறைவனுடைய இயல்பை உண்மை இயல்பை நாம் அறியலாம். ஆகமத்தை அறியலாம், அருளினால் ஆகமத்தை அறியலாம். அடுத்து அளவினாலும் தேருளலாம். அளவுன அளவை முந்தின பாட்டில் முடியாது என்றார், அளவைகளாலே அறிய முடியாது என்றார். இங்கே அந்த அளவையினாலும் தெருளலாம். தெருளலாம் என்றால் தெளிவு பெறலாம். முதலாவது சொன்னது கேட்டல், முதலாவதாக சொன்னது கேட்டல், அதாவது ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டல். அடுத்து இரண்டாவது அளவை என்பது சிந்தித்தல், சிந்தித்தல் அளவைகளை கொண்டு ஆராய்ச்சி முறையிலே சிந்தித்து முதலிலே ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற வேண்டும். அது அடிப்படை. உபதேசத்தை பெற்ற பிறகு நூல்களை கொண்டும் அளவைகளை கொண்டும் இறைவனுடைய இயல்பை சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்ட பிறகு சிந்தித்தல் நிகழும். ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்துல எல்லாருக்குமே ஞானம் வந்து விடாது. பக்குவத்திலே மிக முதிர்ந்தவர்கள் கேட்ட அப்பொழுதே ஞானத்தை பெற்று விடுவார்கள். ஆனால் சிலர் பக்குவ குறைவுடையவர்கள் கேட்ட பின்னர் சிந்தித்து அதற்கு பிறகுதான் தெளிவு உண்டாகும். எனவே ஞானாசிரியர் கூடவே இருந்து இந்த சாத்திர நூல்களை எல்லாம் உணர்த்தி அந்த ஞானத்தை படிப்படியாக உண்டாக்குவார். அவர் உடன் இருக்க வேண்டும் பல நாள். அப்படி பல நாள் உடனிருந்து சிந்திக்க வைப்பார். அதற்கு அளவைகள் பயன்படுகின்றன சிந்திப்பதற்கு. எனவே அளவினாலும் தெருளலாம். எது அடுத்து? சிவஞான செய்தியாலே சிவனை ஞான. ஆமா, இந்த சிவனை என்ற சொல்லை முன்னாலே போட்டுக் கொள்ள வேண்டும். சிவனை என்ற சொல்லை எடுத்து முதலில் அமைத்துக் கொள்ள வேண்டும். சிவனை அருளினால் ஆகமத்தை அறியலாம். சிவனை என்றால் சிவனுடைய இயல்பை, சிவனை என்றால் சிவனுடைய இயல்பை, சிவனுடைய இயல்பை அருளினால் ஆகமத்தை அறியலாம். அளவினாலும் தெருளலாம். பிறகு ஞான செய்தியால் அவ்வாறு. இரண்டாவது படிநிலை என்னது? சிந்தித்தல். அப்படி சிந்திக்க சிந்திக்கத்தான் சிவஞான போதத்துல கேட்டல் எந்த நூற்பா? கேட்டல் எட்டாவது நூற்பா. ஞானாசிரியர் தோன்றி அது எட்டு. ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல். ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல் என்றது ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடிங்கிறார். எனவே அங்கே அந்த ஒன்பதாம் நூற்பாவிலே திருவருள் இப்போது காட்சிப்படுகிறது. எங்கே? அந்த மாணவனுடைய அறிவிலே, அந்த மாணாக்கருடைய அறிவிலே திருவருள் சற்று புலப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த அந்த இறைவனுடைய திருவருள் அந்த சிந்திக்கிற காலத்திலே புலப்படுகிறது. அந்த சிந்தித்த பிறகு தெளிதல் தான் பத்தாவது நூற்பா. அங்கே சிந்திக்கிற போதே உண்டாகின்ற அந்த திருவருள் காட்சி உறுதிப்பட்டு பத்தாவது நூற்பாவிலே அந்த ஆன்மாவானது உலகப்பற்று அனைத்தையும் முற்றிலும் துறந்து அந்த திருவருளோடு ஒன்றுபடுகிறது. அது பத்தாவது நூற்பாவிலே ஏகனாகி ஏகநாதல் அந்த நிலை, அது பத்தாவது நூற்பா. இதுவரை ஆன்மா உலகத்தோடு ஒன்றியிருந்தது, உலகப் பொருளோடு ஒற்றுமைப்பட்டிருந்தது. இப்போது அந்த உலகமாகிய பாசம் நீங்கிவிட அந்த ஆன்மாவானது இப்போது எதோடு ஒற்றுமைப்படுகிறது? திருவருளோடு ஒன்றுபடுகிறது. இந்த அறிவு ஆன்மாவினுடைய அறிவு சிவனுடைய அறிவோடு ஒன்றுபடுகிறது. அறிவு அறிவோடு ஒன்றுபடுகிறது. அறிவுதான் திருவருள். சிவனுடைய அறிவுக்கு தான் திருவருள் என்ற பெயர். அப்படி ஒன்றுபடுதல் தான் அருள் நிலை. அருள் நிலை அதை இங்கே சொல்லுகிறார். சிந்தித்த பிறகு ஞான செய்தியால், ஞானம் என்றால் திருவருள், இறைவனுடைய திருவருள், செய்தியினா செயலால், செய்தியினா செயல், திருவருள் செயலால், திருவருளினுடைய உதவியினால், ஞான செய்தியால், சிந்தையுள்ளே, சிந்தையுள்ளே மறுபடியும் என்ன பொருள் கொள்ள வேண்டும், அறிவிலே, தன்னுடைய அறிவிலே, சிந்தையுள்ளே மருளெல்லாம் நீங்க, மருளெல்லாம் நீங்க, அந்த உலக மயக்கமெல்லாம், உலக மயக்கமெல்லாம் முற்றிலும் நீங்கி, மருளெல்லாம் நீங்க கண்டு வாழலாம். இது தெளிதல், அதாவது சிவபெருமானுடைய இயல்பை தெளிந்த நிலை. கேட்டு சிந்தித்து தெளிந்த பிறகு அடுத்து நான்காவது நிலை, நிட்டை கூடுதலாகிய அனுபவம். அதை அடுத்த கடைசி அடியிலே பிறவி மாயா இருளெலாம் இருக்கலாகும். பிறவி மாயா இருளெலாம், நம்முடைய பிறவியானது மாயாமல் நீங்கா, மாயாமல்னா அழிவின்றி, பிறவியானது அழிவில்லாமல் தொடர்வதற்கு எது காரணம்? நம்முடைய பிறவி மாயாமல் தொடர்வதற்கு எது காரணம்? ஆணவ மலம். அதைத்தான் இருள் என்று சொல்லுகிறார். பிறவி மாயாமைக்கு காரணமாகிய என்ற ஒரு சொல்லை வருவித்துக் கொள்ளுங்கள். பிறவி மாயாதிருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஆணவ மலமாகிய இருளெல்லாம், இருளெல்லாம் இருக்கலாகும். இருத்தல்னா, இருத்தல்னா ஓட்டுதல், இருக்கலாகும். ஆணவ மலத்தை முற்றிலும் நீக்கிவிடலாம். மாயா இருளெல்லாம் இருக்கலாகும். அடியோரோடு இருக்கலாமே, அது எத்தனாவது நூறுப்பா? ஆமா, பன்னிரண்டு. ஜீவன் முத்தராக, ஜீவன் முத்தர்களாகி அடியார்களோடு, அடியார் கூட்டத்தோடு இணங்கி இருக்கலாம், அடியரோடு இருக்கலாமே என்று. இத்தனை எப்போ எதனாலே உண்டாகும்? இத்தனை எதனாலே உண்டாகும்? ஞானாசிரியருடைய அந்த அருள் பார்வையினாலே. ஆக ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும். ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்பட வேண்டும். பக்குவம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு. வழிபாடு செய்ய செய்ய ஏதாவது ஒரு பிறவிலே நமக்கு நிச்சயம் பக்குவம் வரும். அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டும் நேரமும். இனியும் நீங்கள் காத்திருக்க முடியாது.